SBS Audio is supported by advertising.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organisation a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பல வருடங்களாக மௌன போராக தொடர்ந்து வந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான முறுகல் தற்போது ஒரு ஆபத்தான விளையாட்டாக மாறியுள்ளது போல் தெரிகிறது. கடந்த வாரம் நடந்த சில நிகழ்வுகள் மத்திய கிழக்கு ஆசியாவில் ஏற்கனவே சூழ்ந்திருக்கும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரு நாடுகளும் மற்ற நாட்டுடன் ஒரு முழுமையான போரை நடத்துவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் எந்த பயனும் இல்லை என்று அனைத்து ஆய்வாளர்களும் கூறுகின்றனர். ஆனால் இரு நாடுகளும் பின்வாங்க தயாராக இல்லை. எனவே இரண்டு அதிக இராணுவம் மயமாக்கப்பட்ட சக்திமிக்க நாடுகள் இன்று ஒரு நுட்பமான சதுரங்க விளையாட்டை விளையாடுவதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் யார் வெற்றி பெற்றாலும் அதற்கான விலையை அனைத்து நாடுகளும் கொடுக்க வேண்டிய ஆபத்தான நிலை. இங்கே பழிக்கு பழி என்று இரு நாடுகளும் மோதுவது யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை போல இருக்கிறது. சிரியா நாட்டின் தலைநகர் டமஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியதில் பல ஈரானிய ராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு தக்க பதில் கொடுப்போம் என்று ஈரான் உறுதியளித்தது. கடந்த வார இறுதியில் 300 மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் இஸ்ரேலின் மீது ஈரான் ஏவியது. ஏறக்குறைய அனைத்து ட்ரோன்களும் அவற்றின் இலக்குகளை அடைவதற்கு முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் நேரடியாக இஸ்ரேல் பகுதிகளை ஈரான் தாக்குவது இதுவே முதல் முறை. ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதலை நடத்திய இஸ்ரேல் இது தமது பதிலடி என்று கூறியுள்ளது. இரு நாடுகளையும் அமைதி காக்கும்படி ஐக்கிய நாடுகள் சபை முதல் உலகத் தலைவர்கள் பலர் வரை அழைப்பு விடுத்துள்ளார்கள். தாக்குதலுக்கு பின்னர் தொடர்ந்த சில மணி நேரங்களில் அடுத்து என்ன நடக்கக்கூடும் என்ற பதட்டம் நிலவினாலும் அதற்கான சில தடயங்கள் கிடைத்துள்ளன. இந்த தாக்குதலின் முக்கியத்துவத்தை ஈரானிய அதிகாரிகள் குறைத்து மதிப்பிட்டுள்ளார்கள். குறிப்பிடத்தக்க சேதம் எதுவும் இல்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். நிலைமையை தணிக்க ஈரான் அரசின் ஒரு வழியாக இது இருக்கலாம். தாக்குதலின் முக்கியத்துவத்தை குறைத்து பேசுவதன் மூலம் பதிலடி கொடுக்கும் அழுத்தமும் குறைகிறது. வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் பற்றி ஈரானிய செய்தி அறிக்கைகளில் இஸ்ரேல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஈரான் அதிகாரிகள் இந்த தாக்குதல் குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் இதற்கு பதிலளிக்க எந்த திட்டமும் இல்லை என்று தனிப்பட்ட முறையில் கருத்து கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகளும் அப்படியானதொரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்று உலகத் தலைவர்கள் பலர் எதிர்பார்க்கிறார்கள். இதுகுறித்து விரிவாக பேசுவதற்காக அரசியல் ஆய்வாளர், கட்டுரையாளர், பாலஸ்தீனம் எரியும் தேசம் மற்றும் ஓர்மத்தின் உறைவிடம் இஸ்ரேல் உட்பட பல நூல்களை எழுதியுள்ள ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களை தொடர்பு கொண்டுள்ளோம். வணக்கம் ஐங்கரன்.
வணக்கம் சஞ்சயன். வணக்கம்.
மத்திய கிழக்கில் நடக்கும் ஈரான் இஸ்ரேல் முறுகல் நிலையின் தற்போதைய நிலை குறித்து நான் கூறியவற்றை விட அறிமுகமாக ஏதாவது மேலதிகமாக சொல்ல விரும்புகிறீர்களா?
ஆமாம், இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த போர் தனக்குரிய ஒரு பாதுகாப்பு கவசமான போராகத்தான் கருதுகிறது. ஏனென்றால் இப்போது நடந்து கொண்டிருக்கும் காசா போரின் விளைவுகளையும் சர்வதேசிலிருந்து திசை திருப்ப ஈரானுடன் ஒரு போரை புரிந்தால் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் இனப்படுகொலை மூடி மறைக்கலாம் ஒரு நிலையில் இஸ்ரேல் உள்ளது. ஆனால் ஈரானுக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது நீண்டகால திட்டமாகவே இருந்துள்ளது. 1979 இஸ்லாமிய புரட்சி ஈரானில் நடந்த போதே மத்திய கிழக்கில் இஸ்ரேல் என்ற நாடு இருக்கக்கூடாது என்பது அவருடைய அடிப்படை அரசியல் சட்டமாக கோட்பாடாக அதிகாரபூர்வமாக வந்தது. அன்றைய காலகட்டத்தில் காலங்காலமாக அவர்களுடைய அரசியல் தலைமை மாறி இருந்தாலும் ஈரானில் இன்றும் அவர்கள் இஸ்ரேல் என்ற தேசம் இந்த நிலத்தில் இருக்கக்கூடாது என்பதை உறுதியாக பூண்டு வருகின்றனர். ஆனால் எவ்வகையிலும் ஈரானால் இஸ்ரேலை அழிக்க முடியாது என்பது எவருக்கும் தெரியும். அதற்குரிய பாதுகாப்போ படைபலமோ அவர்களுக்கு இல்லை. அதைவிட இஸ்ரேலுக்குரிய மேற்கத்திய உதவிகளும் அமெரிக்க உதவிகளும் பல்வேறு வகையில் இருப்பதனால் ஈரானுக்கு அதை சாதிப்பது என்பது சாத்தியமற்றதாகவே கருதலாம். இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். சித்தாந்த அரசியல் போர், நான் முதலாவது கூறிய விடயமானது புவியியல் அரசியல் மூலாவியத்தில் இருந்து ஈரான் அதை தக்க வைப்பது என்பது சாத்தியம் என்றது. இரண்டாவது விடயத்தை பார்த்தால் இந்த பொருளாதார ரீதியாகவும் சித்தாந்த ரீதியான அரசியல் போராகவும் இதை கருதினால் அதனிலும் ஈரானால் இதனை சாதிப்பது என்பது சாத்தியமற்றதாகத்தான் கருதலாம். ஏனென்றில் ஈரானை பொறுத்தவர்கள் சியா மதத்தைச் சேர்ந்தவர்கள், ஆனால் இஸ்ரேலை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய சுன்னி மதத்தைச் சேர்ந்தவர்களால் இரண்டு மத பிரிவுகளுக்கிடையே பல்வேறு முரண்பாடுகள் உள்ளன. இதனை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். ஜோர்டானாக இருந்தாலும் சரி, சவுதி அரேபியா இருந்தாலும் சரி, ஈரானின் வடக்கு பக்கமாக உள்ள மற்ற மத பிரிவு சுன்னி மதத்தைச் சேர்ந்தவர்கள். சதாம் ஹுசைனா இருந்தாலும் சரி, பலஸ்தீன மக்களைச் சேர்ந்தாலும் முக்கியமாக அவர்களுடைய பெரும்பான்மையான மக்கள் சுன்னி மதத்தைச் சேர்ந்தவர்கள். சியா மதம் இப்போது கூடியளவு உள்ள நாடு ஈரான் தான். ஆகவே இந்த இரண்டு மத வேறுபாடுகளின் காரணமாகவும் மற்றைய இஸ்லாமிய நாடுகள் எப்போதுமே ஈரானுக்கு கை கொடுக்கும் என்பது சாத்தியமற்றது. முதலில் நான் கூறியது போல் புவியியல் ரீதியான சாத்தியமற்ற இந்த போரை ஈரான் ஏற்படுத்தினாலும் விளைவுகள் ஈரானுக்கு தான் கூடியளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாவது, சித்தாந்த ரீதியாக அவர்கள் எதை சாதித்தாலும், அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாத கோட்பாட்டில் இந்த இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்பதில் இப்போது மற்றைய அரபு நாடுகள் பின்தங்கி நிற்கின்றன. பல்வேறு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடாத்தி இஸ்ரேலுடன் ஒரு நட்புறவு ரீதியான உறவைத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதன்மை காரணம் எகிப்து, பின்னர் சவுதி, பின்னர் ஜோர்டான். இத்தகைய நாடுகள், அதாவது பொருளாதார வளர்ச்சி நாடுகள் இஸ்ரேலுடன் ஒரு வகையான உறவைத்தான் பேணி வருகின்றார்கள். இன்றைய நிலைமையில் பார்த்தால் இஸ்ரேல் ஈரான் போரின் அடிப்படை காரணங்களை வைத்து பார்த்தால் இதன் விளைவுகள் பொருளாதார ரீதியாக தான் இருக்குமே ஒழிய இராணுவ ரீதியாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் கருதலாம்.
நீங்கள் கூறிய இந்த மத வேறுபாடு, இஸ்லாமிய மதத்திற்குள்ளேயே இருக்கின்ற வேறுபாடு காரணமாக அரபு நாடுகள் ஈரானுக்கு ஒத்துழைப்பு வழங்காது என்று ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை அமெரிக்காவின் நிலைப்பாடு பகிரங்கமாக தெரிகிறது. ஈரானுக்கு உதவுவதற்காக முக்கியமான நாடு என்று பார்த்தால் ரஷ்யா என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ரஷ்யா இதுவரை ஓரளவு மௌனம் காத்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த முருகல் நிலையில் ரஷ்யாவின் பங்கு என்ன, அவர்கள் இனிமேல் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்ப்பு கூறுவீர்கள்?
ரஷ்யா என்பது இந்த விடயத்தில் நடுநிலைமையில் நிற்குமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் இன்றைய உக்ரைன் போரில் முழுமையாக மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்க சார்பு நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கும் போது மத்திய கிழக்கில் தனக்குரிய சக்தியை உருவாக்க வேண்டும் என்றால், தனக்குரிய ஆதரவை பிறப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஈரான் சார்ந்த ஒரு விடயத்தை ரஷ்யா ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ரஷ்யாவின் இன்றைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் படைபல சூழ்நிலைகளால் அதை சாதிக்க முடியாது என்பது பகிரங்கமான விடயமாகும். ஆயினும் ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்பம் பலவற்றை ரஷ்யா பெற்றுக்கொண்டது கடந்த 2 ஆண்டுகளாக. அதற்கு மாற்றாக ரஷ்யா ஏதாவது ஒரு வான் பாதுகாப்பு அரண் அதற்குரிய சில படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமலையே நேரடியாக பங்கு பெற்று என்பது சாத்தியமற்றது. ஏனெனில் அரபுலகில் நடந்த எந்த ஒரு போரிலுமே, அதாவது நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தால் 1967 அரபுலக எந்த ஒரு போரிலுமே ரஷ்யாவோ சோவியத்தோ நேரடியாக பங்கு பெறவில்லை. ஒரே ஒரு ஆப்பிரிக்க யுத்தத்தில் மட்டும், எத்தியோப்பிய யுத்தத்தில் மட்டும் சோவியத் ராணுவம் பங்கு கொண்டது. இதனை தவிர்த்து எந்த ஒரு அரபுலக போர்களில் ரஷ்யா நேரடியாக பங்கெடுக்கவில்லை, ஆனால் மறைமுகமாக பங்கெடுத்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் யமன், தெற்கு வடக்கு அந்த யமன் போரா இருந்திருந்தால் ரஷ்யா தெற்கு யமனுக்கு உதவிகள் பலவற்றை புரிந்திருந்தது. ஆனால் இன்றைய நிலைமையில் ரஷ்யா அதனை எவ்வாறு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் நடுநிலைமை பண்ணுவதைத்தான் பாதுகாத்துக் கொள்ளும். அதற்கு இன்னொரு காரணம், இஸ்ரேலுடன் ரஷ்யாவிற்கு பல்வேறு விதமான பொருளாதார உறவு உள்ளது. பல்வேறு ரஷ்ய மக்களும் யூத மக்களாக இன்றும் தங்கள் இன தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காரணங்கள் ரீதியாக ரஷ்யா எவ்வகையிலும் நேரடியாக ஈரானுக்கு உதவி என்பது சாத்தியமற்றதாகும். இதனை விடுத்து இன்னொன்றை நாங்கள் பார்க்கலாம். ரஷ்யாவுக்குரிய படை வலிமை என்பது இன்னொரு நாட்டுக்கு தங்கள் படையை அனுப்புவதோ அல்லது ஒரு சர்வதேச போர்க்களத்தை திறப்பதோ என்பது சாத்தியமற்றதாகத்தான் கருதலாம்.
இப்பொழுது நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட ஒரு கருத்திற்கு வருவோம். இந்த போரினால் பொருளாதாரத்தில் தான் அதிக பாதிப்பு ஏற்படும் என்று கூறியிருந்தீர்கள். தற்போது ஏற்பட்டிருக்கின்ற ரஷ்ய உக்ரைன் போரை தொடர்ந்து எண்ணெய், கச்சா எண்ணெயின் விலை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்தியா போன்ற நாடுகள் ஈரானிலம் இருந்துதான் பெட்ரோலியத்தை பெறுவதாக அறிகிறோம். அப்படியான நாடுகளுக்கு எப்படியான பாதிப்பு ஏற்படும்?
ஒபேக் நாடுகளில் ஈரானும் ஒரு முக்கியமான கச்சா எண்ணெயை ஏற்றுமதியில் முக்கியமான ஒரு நாடாகும். நான் நினைக்கின்றேன் 6வது 7வது இடத்தில் உள்ள உற்பத்தி செய்யும் நாடாக ஈரான் உள்ளது. முக்கியமாக ஈரானிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி எப்போதுமே கூடிய அளவு ஆசிய நாடு இந்தோனேஷியாவோ அல்லது இந்தியாவோ இலங்கைக்கு தான் கூடிய அளவு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இதனால் விளைவுகள், இந்த போர் தீவிரமடைந்து ஈரான் உள்ள எண்ணெய் உற்பத்தி செய்யும் இடங்கள் பாதிக்கப்பட்டால் பெரிய அளவில் விலைகள் மாற்றம் அடையலாம். ஆயினும் எண்ணெய் உற்பத்தி நிலைமை நாங்கள் இன்னொன்றை கருத வேண்டும். நீண்ட காலமாகவே ஈரானுக்கு இந்த எண்ணெய் உற்பத்திக்கு தடை உள்ளது. 1991 காலகட்டத்திலிருந்தே ஈரான் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்காவும் மேற்குலகளும் மேற்கொண்டு வருகின்றன. அவர்களுடைய எண்ணெய் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் அவர்கள் ஏற்றுமதி செய்கின்றார்கள். அதுவும் குறிப்பிட்ட அளவு தங்களுடைய நேச சக்திகளாக இந்தியா அல்லது பங்களாதேஷ் அல்லது இலங்கை தங்களுக்கு கூடிய அளவு உறவு உள்ள நாடுகளுடன் தங்கள் எண்ணெய் ஏற்றுமதியை செய்து வருகின்றார்கள். கட்டாயமாக இந்த பொருளாதார ரீதியான ஒரு மாற்றம், அதாவது கச்சா எண்ணெயின் விலை ஏறிய கூடிய சாத்தியங்கள் உள்ளது. அதை தவிர்த்து இன்னொன்றை இந்த விடயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2-3 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது இந்த காசா போர் ஆரம்பித்ததின் பின்னர், சுயஸ் கால்வாயில் வந்து கொண்ட பல கப்பல்களை, ரெட் சீயில் வந்துள்ள பல கப்பல்களை இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கி கொண்டு இருந்தார்கள். அதனாலும் பல்வேறு ரீதியாக இந்த பொருளாதார ரீதியை பார்த்தால் இந்த கச்சா எண்ணெயின் விலை ஏற்றமடைவதை நாங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். இது இன்னமும் இதனுடைய விலை ஏற்றம் அதிகரிக்கத்தான் சாத்தியங்கள் உள்ளன.
நீங்கள் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களை குறிப்பிட்டீர்கள். ஈரான் நேரடியாக இஸ்ரேலுடன் மோதாமல் இதுவரை ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அல்லது ஹெஸ்புல்லா போன்ற அமைப்புகளின் ஊடாகத்தான் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தி வந்தது என்று பரவலாக அறியப்படுகிறது. நேரடியாக முதன் முறையாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அவர்களுடைய ராணுவ பலத்தை காட்டுவதற்கான முயற்சியா அல்லது ஆபத்தான செயலா?
இரண்டு விதமாகவும் பார்க்கலாம். அதாவது முதலே நான் குறிப்பிட்டது போல ஈரான் நீண்ட காலமாக 1979 இஸ்லாமிய புரட்சியின் பின்பாக இஸ்ரேலை ஏதோ ஒரு வகையில் பயமுறுத்தி கொண்டு இருக்க வேண்டும், ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டு செயற்பட்டனர். அதாவது வடக்கு பக்கமாக அவர்களுக்குரிய நிலைகள் ஹிஸ்புல்லா மூலமாகவும், கீழே யமன் சில பலஸ்தீன குழுக்கள் மூலமாகவும் தங்களுடைய சில காரியங்களை பண்ணி வருகின்றார்கள். ஹவுத்தி கிளர்ச்சியாளை பொறுத்தல் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். இந்த யமன் நாடு இரு நாடாக இருக்கும் போது அங்கே எந்த ஒரு பிராந்திய போரும் பாரியளவு இருக்கவில்லை. 1960 நான் நினைக்கின்றேன் தெற்கு யமன் சுதந்திரம் அடைந்தது, பின்பது 1970 வடக்கு யமன் சுதந்திரம் அடைந்தது பிரிட்டிஷ் அரசிடமிருந்து. அப்போது அவர்கள் இரண்டு நாடாக இருக்கும் போது மிக வறுமையின் காரணமாகத்தான் இந்த தெற்கு யமன் கம்யூனிச சார்பாக சோவியத் சார்பாக மாறிய ஒழிய எந்த வகையிலும் அவர்கள் ஈரான் சார்பாக உடனடியாக மாறவில்லை. நாங்கள் ஒன்றை அவதானமாக கருத்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா என்று ஈராக் போரை ஆரம்பித்ததோ அன்றிலிருந்துதான் ஈரானுக்கு ஒன்று புலப்பட்டது, இந்த யமனை தனக்கு ஒரு பின்புலமாக கருதி இங்குள்ள மக்களை தன் வசப்படுத்த வேண்டும் என்றால் தெற்கு யமனில் உள்ள மக்கள் கூடிய அளவு சியா முஸ்லிமை சார்ந்தவர்கள், அதான் இன்றைய இந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள். அவருடைய அரசியலில் தாங்கள் புகுந்தால் பல்வேறு விடயங்களை சாதிக்கலாம், இந்த சுயல் கால்வாயிலுடைய போக்குவரத்து தன்னுடைய சக்தியை பேணலாம் என்பதும், ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுமாக தங்களுடைய தேரையங்களை சாதித்து வருகின்றார்கள். இன்னொன்று நாங்கள் பார்த்தது ஹிஸ்புல்லா, அவர்களும் சியா மத குழுவை சார்ந்தவர்களான், ஆனால் முழுமையாக லெபனான் உள்ள அனைவருமே சியா மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் இந்த சியா மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய மதத்தில். ஆகவே ஈரான் தன்னுடைய எல்லா போர் விடயங்களையும் தன்னுடைய மத பிரிவு சார்பாகத்தான் கருதி கொண்டிருவதை ஒழிய இஸ்லாமியமோ அல்லது அரபு சார்ந்த ரீதியாக ஈரான் நட்புறவை மற்ற நாடுகளும் பேணவில்லை. பல்வேறு வகையிலும் முரண்பட்டுத்தான் உள்ளது. அதாவது சவுதி அரேபியாவுடன் சேர்ந்தாலும் சரி, யோர்டானுடன் சேர்ந்தாலும் சரி, ஈரான் எப்போதுமே இணைந்து செல்லவில்லை. இதனால் நீங்கள் பாருங்கள், இப்போது நடந்திருக்கும் இந்த யமன் போரானது ரெண்டு பிராந்திய சக்திகள் சவுதிக்கும் ஈரானுக்கும் உரிய ஒரு பின்புலமான போர் தான், ஒரு மறைமுகமான போர்க்களமாகத்தான் இந்த யமன் இன்று உள்ளது.
நல்லது ஐங்கரன், இனி என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இருவரும் பலத்தை காட்டிவிட்டோம், சற்று அமைதி காப்போம் என்று இருவரும் மௌனமாக இருப்பார்களா, அல்லது வேறு நடவடிக்கைகள் தொடரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இன்றைய உரையாடலின் ஆரம்பத்திலேயே நீங்கள் கூறிவிட்டீர்கள், இரு சக்திகளும் இரு நாடுகளும் தங்களுடைய வலிமையை காட்டு இதை காட்டியுள்ளார்கள், நீண்ட காலத்துக்கு போராக இதை அவர்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள் என்று நான் கருதுகின்றேன். அவர்களுடைய காரணங்கள் இரு நாடுகளுமே ஒவ்வொரு நாட்டுக்கும் 3 நாடுகளில் கடந்துதான் செல்ல வேண்டும். ஒரே ஒரு வகையில் தாக்கலாம் இரு நாடுகளும், ஏவுகணைகளும் வான்வழியாலும். ஆகவே இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் அதற்கு சாத்தியங்கள் குறைவென்று சொல்லாவிட்டாலும் ஈரானுக்கு சாத்தியம் குறைவு. ஏனென்றால் அவர்கள் கடந்த வாரம் செய்த வான்வழி தாக்குதல் அனைத்துமே 99% என்று மேற்குலகம் சொன்னாலும் அனைத்துமே அது தோல்வி என்றுதான் கருத வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஈரான் இப்படி தங்கள் வலிமையை காட்ட முயல்வார்கள், ஆனால் மௌனமான ஒரு போரைத்தான் கொண்டு செல்ல போகின்றார்கள். முதலில் நாங்கள் குறிப்பிட்டது போல பின்புலங்கள் ஹிஸ்புல்லா மூலமாகவும் ஹூத்தி கிளர்ச்சிகள் மூலமாகத்தான் இந்த போரை அவர்கள் கொண்டு செல்ல போகின்றார் என்று நான் கருதுகின்றேன்.
மிக அழகாக ஆழமாக தெளிவாக விளக்கினீர்கள் ஐங்கரன் விக்னேஸ்வரா. உங்கள் நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சயன். நன்றி நேயர்களே.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.
SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.